திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: திருவுந்தியாரும் திருக்கலிற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அணையானோ குளித்தாமரையானோ காணா கழலேத்த கழலாய் ஓங்கினான் சேனார் வாழ்த்தில்லை சிற்றாம்பலமேத்த மாளானோயெல்லாம் வாழமாயோமே. அடியார்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நாம் அடுத்த திருவுந்தியார் பாடலுக்கு செல்வோம். கண்ட அத்தை கொண்டு கருமம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற. எடுத்துட்டீங்களா? எத்தனாவது? மூணாவது பாடலா? திருவுந்தியார் மூன்றாவது பாடல். கண்ட அத்தை கொண்டு கருமம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற பிறப்பு இறப்பு இல்லை என்று உந்தி பெற. கண்ட அத்தை கொண்டு, அத்தை என்பது அந்த ஆச்சாரிய சொரூபத்தை கொண்டு, அந்த ஞானாசிரியனுடைய உபதேசத்தை கொண்டு. கொண்டுன்னு சொல்றதை விட கடைபிடித்து, அந்த ஞானாசிரியனின் உபதேசத்தை கடைபிடித்து. கருமத்தை செய்தவர், கருமம் வந்து இதுல நம்ம ஞானபதமா இருக்கிறனால இங்க பேசப்படுகிற கருமம் என்னது? கிரி, அவரிட கேட்டல் ஞானம் முடிஞ்சு அப்புறம் சிந்தித்தல் தெளிதல் போன்றவற்றில் போன்றவற்றை முடித்தவர்கள். கருமம் என்பது இங்க எதை குறிக்கிறது? கண்ட அத்தை கொண்டு கருமத்தை முடித்தவர். கருமம் என்பது இங்க என்னது? அவங்க செய்யக்கூடிய கருமம். இப்ப ஏற்கனவே குரு வந்து உபதேசம் பண்ணியாச்சு இல்லையா, அதுக்கப்புறம் உள்ள தொடர்ந்து உள்ள கருமங்கள், சிந்தித்தல் தெளிதல் போன்ற கருமங்களை, சிந்தித்தல் தெளிதல் ஆகிய நிட்டைக்கூடல் ஆகிய கருமங்களை முடித்தவர் பிண்டத்தில் வாரார். மறுபடியும் இந்த உடம்புல தொடக்குன்னார். அவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லை. இந்த நால்வகை தோற்றம், எழுவகை பிறப்பு, 84 100,000 யோனி பேதம், இவற்றுள் எந்த உடம்பையும் அவர்கள் எடுப்பதில்லை. அவர்களுக்கு பிறப்பு இறப்பு என்பது இல்லை. இதனுடைய தொடர்புடைய ஒரு பாடல்களை நம்ம சித்தியாரில் பார்க்கலாம். இதுக்கு கீழே நம்ம இதை தொடர்புடைய திருக்கலிற்றுப்படியார் பாடலை பார்த்துட்டு அப்புறம் நம்ம அதை பார்ப்போம். இதேதான் கண்ட அத்தை கொண்டு, அத எட்டாவது பாடல். ஏழாவது பாடல் அதை முடிச்சு சொல்லலாம். இப்போ மாணவருக்கு ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. ஆச்சாரிய திருமேனி கொண்டு உபதேசம் பண்ணினவர் பிண்டத்தில் வாராத நிலையை இந்த மாணவருக்கு ஆக்குவாரா? அது பெரிய காரியமாச்சே. இந்த உபதேச முறையில பிண்டத்தில் வாராத நிலையை ஆக்குவாரா, ஆக்க முடியுமா என்ற ஒரு அதுக்காக தான் அடுத்த பாடலை திருக்கலிற்றுப்படியார் ஆசிரியர் வைக்கிறார். இன்று பசுவின் மலம் என்றே, பசும் சாணி வந்து என்னது எல்லா மலங்களையும் போக்குவது. அந்த காலத்தில் வாசல்ல சாணம் தெளிப்பார்கள். ஏன்னா வீட்டில் முதல்ல காலையில் எழுந்த உடனே அந்த இரவு வந்த கிருமிகளெல்லாம் வாசலை திறந்த உடனே உள்ள வரும். அந்த கிருமிகள் பரவாத முறையில் தடுப்பது சாணம்தான். நல்ல தூய்மையான பசும் சாணம் பெரிய கிருமி நாசினி. கிருமிகளையெல்லாம் ஒழிப்பதில் சாணத்துக்கு மிஞ்சியது எதுவுமே இல்லை. அது கூட சொல்றாங்க, அந்த பஞ்சகவியம் முறைப்படியான அந்த விகிதாச்சாரப்படி பஞ்சகவியத்தை தயார் பண்ணி அதுக்கு அந்த இருக்கு, பால் எவ்வளோ சேர்க்கணும், தயிர் எவ்வளோ சேர்க்கணும், கோமியம் எவ்வளோ சேர்க்கணும், கோசலம் எவ்வளோ சேர்க்கணும் எப்படிங்கிற அந்த முறைப்படியாக சேர்த்து அதில் மந்திரங்களை ஏற்றி தருப்பை புல்லால் அதை கடைந்து இந்த மாதிரிலாம் தயார் பண்ணி தான் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும். ஆணைந்து உகந்து ஆடுவர் என்பது பரவலாக திருமுறைகளில் பேசப்படுகிறது. பெருமானுடைய அபிஷேகத்தில் இந்த ஆணைஞ்சு ஆடுதல் என்பது கண்டிப்பான பஞ்சகவிய அபிஷேகம் நிச்சயமாக இருக்க வேண்டும். அந்த ஆனஞ்சு ஆடுதலுக்கு உள்ள அத்தனையும் பசுவில் இருந்துதான் பெறுகிறோம் இல்லையா? இதெல்லாம் யோசிச்சா நம்ம விசாரசர்மர் அந்த பசுக்களை தான் மேய்ப்பதற்காக அந்த பொறுப்பினை எடுத்துக்கொண்டார் இல்லையா? பெருமானுக்கு அவ்வளோ பெரிய அந்த பஞ்சகவியம் தரக்கூடிய பசுவே என் பசுக்கள் தான் என்று சொல்லி அதுகளை எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி நறுநீர் அவைகளுக்கு கொடுக்க வேண்டும், நல்ல பசும் புல்லை அவைகளுக்கு தர வேண்டும் என்பதற்காக அந்த பொறுப்புகளை எல்லாம் எடுத்த அந்த ஒரே காரணத்துக்காக தான் இல்லையா? அதனால அப்படிப்பட்ட அந்த மாதிரி பஞ்சகவியத்தில் என்ன ஒரு விசேஷம்னா, அதை தொடர்ந்து ரொம்ப தொடர்ந்து நெடுநாட்களாக அந்த பஞ்சகவியத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு உட்கொண்டு வந்தால் புற்றுநோய் தீரும் என்று விஞ்ஞானபூர்வமாக சொல்லப்படுகிறது. இது அவ்வளவு அந்த புற்றுநோய்க்கான கிருமிகளை கூட அழிக்கக்கூடிய அந்த வல்லமை சாணத்திற்கு உண்டு. அதனால தான் அதை சொல்றார், பார்த்தா பசுவின் சாணம். அதைத்தான் அடுத்த பாடல்ல சொல்றார், ஏழாவது பாடல் திருக்கழிற்று பலியாறுல ஏழாவது பாடல். இன்று பசுவின் மலம் அன்றே இவ்வுலகில் நின்ற மலம் அனைத்தும் நீக்கும். பசுமலம்னு சொல்லிடுறோம், அதுதான் உலகில் உள்ள மற்ற எல்லா மலங்களையும் நீக்குவது, எல்லா கிருமிகளையும் நீக்குவது. இங்கு என்றால் உருவுடையான் அன்றே உருவழிய பாயும் உரு அருளவல்லான் உரை. உருவுடையான் அன்றே உரு அழிய பாயும் உரு அருள வல்லான் உரை. உருவுடையான் அன்றே உரு அழிய பாயும் உரு அருள வல்லான் என்று உரைப்பாயாக என்று சொல்ற. உருவுடையான் யாரே? மானுட சட்டை தாங்கி வந்த அந்த ஞானாசிரியர் குருநாதன். இந்த உருவுடையான் என்பதற்கு யாரை குறிக்கே? ஞானாசிரியன். உரு அழிய இது யாரோட உரு? நம் மாணவனுடைய இந்த உடம்பு, உடம்பினுடைய தொடக்கு. இப்போ இந்த உரு எதை குறிக்கி? அல்லது இந்த உரு வருவதற்கு காரணமாகிய மலங்கள் எப்படி வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். உரு அழிய என்பதை எப்படி எடுத்துக்கலாம்? உரு அழியும்படி. உரு அழியும்படி என்றால் இந்த உடம்பு கொன்று இந்த உடம்பை பெறுவதற்கான காரணம் என்னது? மலங்கள். அந்த மலங்கள் அழியும்படி என்று சொல்லலாம். அல்லது நாம் எடுத்து வந்த இந்த உடம்பு அழியும்படி, உடம்பு அழியும்படி, அல்லது இந்த உடம்பு எடுப்பதற்கு காரணமான வினைகள் நீங்கும்படி. பிண்டத்தில் வாராத பிண்டம் அழியும்படி. அதான் நம்ம அந்த உந்தியார் கருத்தோடு சொல்லும் பொழுது என்ன சொல்றது? பிண்டம் அழியும்படி. பிண்டத்தில் வாரென்று உந்திபர, பிண்ட தொடக்கு அழியும்படி. அதற்கு காரணமான மலங்கள் நீங்கும்படி. உரு அழிய உடம்பின் தொடக்கு அழியும்படி என்று சொல்லலாம் ஒரு வகையா. இன்னொரு வகையா சொல்லதா, இந்த உடம்பு எடுப்பதற்கு காரணமான மலங்கள் அழியும்படி. அப்புறம் உரு அழிய பாயும். பாய்தல் என்ற சொற்றொடர் வந்து கற்றுணை பூட்டம் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் அப்படிம்பார். பாய்ச்சினுங்கிறது அவங்க எப்படி பண்ணாங்களாம், கல்லை கட்டி பக்கத்துல போடாம நடுக்கடல்ல போடணுங்கிறதுனால என்ன பண்ணாங்களாம், வேகமா வீசி எறிஞ்சாங்களாம். பாய்தல் என்பது அந்த வேகத்தை குறிக்கிறது, முழுமையான வேகம். சாதாரண போடுதல் என்பதுக்கும் பாய்ச்சுதல் என்பதுக்கும் பொருள் வேறுபாடு. பாய்ச்சுதல் என்பது மிக வேகமான செயல்பாடு. அதனால பெருமான் என்ன அந்த உருவுடையான் எப்படி பண்ணுவானா, இந்த ஞானாசிரியன் நமது உருவை அழிப்பதற்காக பாயும், அவ்வளவு விரைந்து வேகமாக செயல்படுகின்றான். இந்த ஆன்மாக்கள் கடைத்தேறும் பொருட்டு அந்த ஞானாசிரியன் என்ன பண்றான், மிக வேகமாக செயல்படுகின்றான். உரு அருள, இந்த உரு வந்து ஞானம். இது எழுதிட்டீங்களா? அடுத்தது இது உரு அழியன்னு சொன்னாரு, இது உரு அருள. இந்த ஊர் வந்து ஞானம், உரு அருள வல்லான் என்று உரை. நீ ஞானாசிரியனா சாதாரணமாக நினைத்து விடாதே. பசுவின் மலம் எல்லா மலங்களையும் நீக்கக்கூடிய, பார்த்தா பசுவின் சாணம்னு சொல்லுவோம், ஆனா அது எப்பேற்பட்ட வல்லமை வாய்ந்தது. எல்லா மலங்களையும் அழிக்கக்கூடிய, எல்லா கிருமிகளையும் போக்கக்கூடிய அந்த வல்லமை வன்மை வாய்ந்தது பசுவின் மலம். அதுபடி நீ ஞானாசிரியனா சாதாரணமா நினைக்காத. அவன் எப்படிப்பட்டவன்? அவன் ஞானத்தே உருவாக உடையவன். ஞானாசிரியன் வந்து ஞானத்தே உரு. அவனுடைய உரு எப்படி? ஞானமே உருவானவன். அப்படிப்பட்ட அவன் அவனன்றே, அவனை தவிர வேற யாராலையும் முடியாது. அவனன்றே உரு அழிய, நம் உரு அழியும்படி பாயும் உருள உரு அருளவல்லான் என்று நீ உரைப்பாய் என்பதாக அந்த ஞானாசிரியனுடைய அந்த பெரும் வல்லமையை சுட்டி காட்டுகிறார். ஏன்னா அவனுடைய உபதேசத்தை கேட்டு கருமத்தை முடித்தவர் பிண்டத்தில் வாரார், பிறப்பு இறப்பு இல்லை என்று உறுதியாக சொல்கிறார்களே, அது எவ்வாறு பொருந்தும் என்பதற்கு சொல்வதற்காக இந்த ஓமையை எடுத்துகிறார். அனைமா திருக்களிற்றுப்படியாரில் ஒவ்வொரு பாடலையும் அழகா ஒரு ஓமையை வைத்து வைத்தே விளக்கி வருகிறார் இல்லையா. அந்த போனதோட அந்த கடல், அந்த நீர்க்கடல் ஓமையை சொன்னார். அதுபடி இதுல என்ன சொல்றார்? பசுவின் மலத்தை சொல்லி ஞானாசிரியனுடைய தன்மையை விளக்குகிறார். அது பாடல வாசிங்க. இன்று பசுவின் மலம் அன்று இவ்வுலகில் நின்ற மலம் அனைத்தும் நீக்குவது. இங்கு என்றால் உருவுடையான் அன்றே உருவழிய பாயும் உரு அருள வல்லான் உரை என்று நீ, அவன் தானே அப்படித்தானே அப்படின்னு சொல்லி இதனை சொல்வாயாக என்பதாக இதை வைக்கிறார். அடுத்தாப்புல அதோட தொடர்புடைய அடுத்த பாடலும் இந்த உந்தியார் பாடலோட தொடர்புடைய பாடல். கண்ட அத்தை கொண்டு கருமம் முடித்தவரே, அண்டத்து அப்புறத்து எண்ணாதே, அண்டத்தில் அப்புறமும் இப்புறமும். அது பிரிச்சு எழுதியிருக்கா? உங்களை பிரிச்சு எழுதியிருக்கு இல்லையா? அண்டத்தின் முதல்ல என்ன வருது? அண்டத்து அப்புறத்து இப்புறம் எண்ணாதே, அண்டத்தில் அப்புறமும் இப்புறமும் ஆறறிவும் சென்றறியும் எப்புறமும் கண்டவர்கள் இன்று. நாம படிச்சிருப்போம், இந்த ஞானிகள் எல்லாம் எல்லாம் அறியும் அறிவுறினும், அவர்கள் எல்லாவற்றையும், அதாவது இதுவரை நம்மளுடைய அறிவு வந்து ஏகதேசப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மலை சார்போட இருக்கும் பொழுது, விடய சார்போட நாம இருக்கும் பொழுது நம்மளுடைய அறிவு எப்படி இருக்கு? ஏகதேச அறிவு தான் இல்லையா? அறிவித்தால் தான் அறியும், ஒன்று ஒன்றாக தான் அறியும், ஒன்றை மறந்து தான் ஒன்றை நினைக்கும் இல்லையா? ஒவ்வொன்றிலும் அழுந்தி அறியும், ஒவ்வொரு துணை இருந்தாதான் அறியும். இதெல்லாம் என்ன அறிவு? ஏகதேச அறிவு. அப்ப இதுவரை ஏகதேச அறிவினால இந்த மாதிரிதான் அது குறையுடைய அறிவு இல்லையா, சிற்றறிவு. அப்படிப்பட்ட அறிவை அவன் இந்த ஆச்சாரிய ஞானாசிரியனுடைய உபதேசத்தை கேட்டு அதன்படி கருமத்தை செய்தவர்களுக்கு என்ன நடக்கு? அவர்களுக்கு பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை சொல்றோம் இல்லையா. அந்த அப்படி உபதேசத்தை கேட்டவங்களுக்கு எங்க என்ன சொல்ற? அவர்கள் எல்லா அவருடைய அறிவு என்ன ஆயிரும்? அந்த ஏகதேச அறிவு வியாபக அறிவாக மாறிவிடும். ஏற்கனவே நம்மளுடைய அறிவு வியாபக அறிவு தான், அது இந்த ஆன்மாவின் இந்த மலங்களுடைய தொடர்புனால என்னாக்கப்பட்டுள்ளது, அது ஏகதேச அறிவாக ஆக்கப்பட்டு விடுகிறது. மல தொடர்புனால நம்மிடம் இயற்கையாகவே உள்ள வியாபக அறிவு ஏகதேச அறிவாக ஆக்கப்பட்டுள்ளது. ஏகதேச அறிவு தான் அந்த குறைபாடுகள், இத்தனை குறைபாடுகளையும் உள்ள அறிவு. இப்ப என்ன ஆகுது? அவருடைய உபதேசத்தை கேட்டு அதன்படி கருமத்தை முடித்தவருடைய அறிவு என்ன ஆயிரும்? வியாபக அறிவாயிரும். வியாபக அறிவுனா அந்த ஏகதேச அறிவுல அறிவித்தால் தான் அறியும், அதெல்லாம் அப்படியே மாற்றிக்கணும். தானே அறியும், ஒன்று ஒன்றாக அறியும் என்பது எல்லாம் அறியும் இல்லையா, ஒன்றின் துணையால் அறியும் என்பது துணையின்றி அறியும். இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். இதுதான் அந்த வியாபக அறிவினுடைய தன்மை. அதனால அறிவு வியாபகம் ஆனதுனால அவர்கள் எல்லாவற்றையும் ஒருங்கே அறிவார்கள். எங்கெங்க நம்மெல்லாம் நிறைய வாழ்க்கை வரலாற பார்த்தோம்னா, அவர்கள் ஒரு இடத்துல இருந்ததே எங்கேயோ நடக்கிற விஷயங்களை சொல்வார்கள். தாய்மானவர் வரலாறுல கூட சொல்லுவாங்க, அவர் தாய்மானவர் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்த பொழுது திடீர்னு என்ன பண்ணாரா, அங்க உள்ள அந்த அங்க கருவில் இல்லை, இங்க அந்த அரச சபையில இருக்கும் பொழுதே திடீர்னு எழுந்திருச்சு அங்க உள்ள அந்த என்னது கோப்புக்கள் ஃபைலு அதையெல்லாம் எடுத்து டீ பிடிச்சுன்னு சொல்லி அவ்வளோத்தையும் கசக்கியிருக்கிறார். எல்லாம் தண்ணியில இழந்த நிலைமைக்கு வந்துட்டார். இன்னும் என்ன இப்படி இப்படி இப்ப செய்தார்னு சொன்னோன்னா, அங்க தில்லையில அந்த திரைச்சீலையில தீ பிடிக்கிறது அதான் கசக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உண்மையிலே அது அங்க அந்த சமயத்துல அது அங்க நிகழ்ந்து இருக்கிறது. அப்புறம் அதான் எங்கேயோ நடக்கிறத இவர்களால அறிய முடியும். அதான் எல்லா அறியும் அறிவு இருக்கிறதுனால எங்க எங்க என்னென்ன நடக்கோ அதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். அதுபடி ஞானியர் வாழ்க்கையெல்லாம் வரலாறுகளெல்லாம் பார்த்தா அவர்களை நாடி அடியார்கள் செல்லும் பொழுது அவர்களுக்குள்ள துன்பங்களையெல்லாம் ஏற்கனவே நீக்குவது கூடிய, உனக்கு நீ பற்றி பயப்படாத, உனக்கு நிச்சயமா நீ இன்னைக்கு வீட்டு போய் சேர்றதுக்குள்ள அந்த காரியம் நடைபெறும், நீ இதை பற்றி சந்தேகமே பட வேண்டாம் என்று சொல்லி அவங்க கொஞ்சம் கூட எதிர்பாராது நடக்காது என்ற நினைந்த காரியங்கள்லாம் நடந்திருக்கு என்பதை எத்தனையோ ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறுல நாம காண, அதை அனுபவித்தவங்க சொல்றத நாம கேட்கிறோம் காண்றோம். அதெல்லாம் என்ன காரணம் என்றால், அவர்கள் எல்லாம் அறியும் அறிவுறுவர், எல்லாம் அறியக்கூடிய அறிவினை அவர்கள் உடையவர்களாக இருப்பார்கள். அப்படி இருந்தாலும் அவனை அறியக்கூடிய அந்த அதை தவிர வேற எதுவும் பண்ண மாட்டார்கள். எல்லாம் அறியும் அறிவு இருக்கும், ஆனா அவர்கள் காண்பது என்னது, எங்கும் சிவமாகவே காண்பர். அதனால அந்த அறிவை வச்சுட்டு சித்து வேலையெல்லாம் எதுவுமே செய்ய விரும்ப மாட்டார்கள் இல்லையா. அவங்களால அட்டமா சித்திகளும் செய்ய முடியும், அதெல்லாம் சும்மா சர்வ, அதெல்லாம் ரொம்ப கீழ்ப்பட்ட விஷயங்கள். அவர்கள் மேலான அந்த உறுதியான பொருளை பற்றுவதில் அவர்கள் விருப்பமெல்லாம் அங்கே இருக்கு இல்லையா, அவர்களுடைய எண்ணமெல்லாம் அங்கே இருக்கிறதுனால இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க செய்வதில் விரும்புவது இல்லை இல்லையா. இதெல்லாம் வீணா நேரத்தை கழிக்கக்கூடிய செயல்கள் என்று அவர்கள் எண்ணுவதனால எல்லாம் அறியும் அறிவு இருந்தாலும் அவர்கள் அந்த சிவமே பார்த்திருப்பர். இந்த உலக பதார்த்தங்களை பாரார், அந்த பரணையே பார்த்திருப்பர். அதுதான் அதத்தான் இங்க சொல்ற, அப்புறத்தும் இப்புறத்தும் எண்ணாதே எல்லா இடங்களிலும் அவன் நீக்கமர நிறைந்திருப்பதை உணர்ந்த அவர்கள் அவர்களும் எல்லாம் அறியக்கூடிய அறிவினை பெற்றவர்கள் ஆவார்கள். அவன் எப்படி எல்லா இடத்திலையும் அப்புறத்தும் இருக்கிறான் இப்புறத்தும் இருக்கிறான் இல்லையா, அண்டத்துள்ளும் இருக்கிறான் பின்னத்துள்ளும் இருக்கிறான், எல்லா இடங்களிலும் இருக்கிறான், ஆன்மாக்களின் உயிருக்கு உயிராக இருக்கிறான், அவருடைய அறிவில் செறிந்து நிற்கிறான். இப்படிப்பட்ட எல்லா தன்மை உணர்ந்த அந்த சீவன் முத்தர்கள் அவர்களும் எல்லாத்தையும் அறியக்கூடிய அறிவும் பெற்றிருப்பார்கள். ஆனாலும் அப்புறம் பாடலை இப்ப பாருங்க, கண்ட அத்தை கொண்டு அந்த ஞானாசிரியனுடைய உபதேசத்தை கொண்டு கருமம் முடித்தவரே அண்டத்து அப்புறத்து எண்ணாதே, அண்டத்திலும் இருக்கிறான் அப்புறத்தும் இருக்கிறான் என்பதை பற்றி அதை பற்றிலாம் இங்க இருக்கானா அங்க இருக்கானா என்பதை எண்ணாது, அண்டத்திலும் அப்புறமும் இப்புறமும் ஆறு அறிவும் எல்லா உயிர்களுடைய அறிவுகளையும் அவன் செறிந்திருப்பதை சென்று சென்று அறிந்து எப்புறமும் கண்டவர்கள், எப்புறமும் கண்டவர்கள்னா அவர்களும் என்ன பண்ணுவார்கள், எல்லாவற்றையும் அறியும் திறனை பெற்றவர்கள், வியாபக அறிவை அவர்களும் அடைவார்கள். அப்படி அடைந்தவர்களுக்கு இன்று எது இன்றுனா இந்த உலகம் தோற்றப்படுவது இல்லை. இன்று என்றால் தோன்றாது, ரெண்டு வகையாக பொருள் கொள்ளலாம். இந்த பாடலுக்கு ரெண்டு வகையாக பொருள் கொள்ளலாம், அப்படிதான் ரெண்டு வகையாக உரை சொல்கிறார்கள். ஒன்று வந்து அவர்கள் எல்லாம் அறிந்த அந்த பெருமானை எல்லாவற்றிலும் காண்பதினால் எல்லாவற்றையும் அவர்களும் அறியும் அறிவு உடையவர்கள் ஆவார்கள். எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் அப்புறத்தும் இப்புறத்தும் உயிர்களின் அறிவிலும் எங்கும் அவன் நிறைந்திருப்பதை உணர்ந்த சிவஞானிகள் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் ஆவார்கள். அவனைப் போலவே எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் ஆவார்கள், எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் ஆவார்கள். அதாவது வியாபக அறிவு பெற்றவர்கள் ஆவார்கள். அதாவது ஏகதேச அறிவு நீங்கி வியாபக அறிவு பெற்றவர்கள் எழுதிட்டீங்கன்னா பிராக்கெட்டுக்குள்ள ஏகதேச அறிவு நீங்கியவர்கள், ஏகதேச அறிவு பெற்றவர்கள் ஆவார்கள், அறிவு பெற்றவர்கள் ஆவார்கள். அவ்வாறு எல்லாம் அறியும் அறிவு பெற்றிருந்தோம் அவர்கள் சிவத்தையே கண்டுகொண்டிருப்பர், சிவத்தையே கண்டுகொண்டிருப்பர். உலக பதார்த்தங்களை பாரார், அந்த பரணையே பார்த்திருப்பர், அந்த பரணையே பார்த்திருப்பர். இன்று என்பது, இன்று என்பது இந்த உலகம் அவர்களுக்கு தோன்றாது, இந்த உலகம் அவர்களுக்கு தோன்றாது. தோன்றாதுன்னா பதார்த்தங்களை பாரார். அது பேரானந்த நுகர்வுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இந்த உலகியல் பதார்த்தங்களை பார்க்கறதுக்கு விருப்பம் வரும்? இந்த சிற்றின்ப நுகர்வுகளை பெரிய அளவுல போனதுக்கு அப்புறம் இந்த அற்பமான விஷயங்கள்ல பார்ப்பதற்கு விருப்பம் வராது. அதத்தான் இன்று என்ற பொருள்ல உலகம் வந்து தோன்றாது, அவர்களுக்கு தோன்றுவது இல்லை அப்படின்னு பொருள் கொள்ளலாம். இன்னொரு பொருள், அவர்கள் எல்லாவற்றிலும் பரமே பார்த்திருப்பர் என்பதோடையும் விட்டுக்கலாம். இன்று எப்பொழுதும் அவர்கள் அந்த பரத்தையே பார்த்திருப்பர் என்றும் சொல்லலாம். ஆக இந்த உந்தியார் பாடலுக்கு இந்த இரண்டு பாடல்களையும், இந்த ரெண்டு கழிற்றுப்படியார் பாடல்களையும் நாம் இயைபு பாடல்களாக எடுத்துக்கொள்ளலாம். இனிமே அடுத்த திருந்தியார் பாடல் 4வது பாடல், அதை நாம மதியத்துக்கு மேல காண்போம்.